கருணை உன் வடிவல்லவா.
விவிலிய தேடல் மன்னிக்க மறுத்த பணியாள் உவமை பகுதி 1.
கடவுள் உன் பெயரல்லவா.
எனது அருமை அன்புள்ளங்களே, தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அரசு தலைவர் நெல்சன் மண்டேலா அவர்களும் முன்னாள் அமெரிக்க அரசு தலைவர் பில் கிளின்டன் அவர்களும் முதல் முறையாக சந்தித்த போது கிளின்டன் அவரிடம், நீங்கள் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட போது அமெரிக்காவில் அதிகாலை 3 மணி, அந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியை காண நான் என் மகளை தூக்கத்திலிருந்து எழுப்பினேன் என்று சொன்னபின் தன் மனதில் இருந்த ஓர் எண்ணத்தை தயக்கத்தோடு கூறினார். நீங்கள் அந்த சிறையிலிருந்து வெளியே வந்த நேரத்தில் பல டிவி கேமராக்கள் உங்களையே சுற்றி சுற்றி வந்தன. உங்கள் முகத்தை மிக நெருக்கமாக அவர்கள் காண்பித்த போது அந்த முகத்தில் நான் கண்ட கோபம், வெறுப்பு இவற்றைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தேன் என்று கிளின்டன் தயங்கி தயங்கி பேசினார். அவரது தயக்கத்தை புரிந்து கொண்ட நெல்சன் மண்டேலா அவர்கள் அவருக்கு இவ்வாறு பதிலளித்தார்.
நான் சிறையிலிருந்து வெளியே வந்தபோது எனக்குள் பொங்கியெழுந்த கோபமும் வெறுப்பும் காமராக்களில் பதியும்படி வெளிப்பட்டதை அறிந்து நான் வருந்தினேன். அந்த கோபம் வெறுப்பு எல்லாம் எங்கிருந்து வந்தது என்றுதானே கேட்கின்றீர்கள்? சொல்கின்றேன். அந்த சிறை வளாகத்தில் நான் நடந்தபோது எனக்குள் எழுந்த எண்ணங்கள் இந்த திசையில் சென்றன. நெல்சன், உன் வாழ்வில் அர்த்தமுள்ளதென்று நீ நினைத்ததையெல்லாம் அவர்கள் அபகரித்துக் கொண்டார்கள். நீ வைத்திருந்த கொள்கை இறந்துவிட்டது. உன் குடும்பம் காணாமல் போய்விட்டது. உன் நண்பர்கள் கொலை செய்யப்பட்டனர். இப்போது இவர்கள் உன்னை விடுதலை செய்கின்றார்கள். இதோ இந்த சிறைக்கு வெளியே நீ சந்திக்கப் போகும் உலகில் உனக்கென ஒன்றும் இல்லை என்று எனக்குள் எழுந்த இச்சிந்தனைகள் கோபத்தையும் வெறுப்பையும் கிளறிவிட்டன. இதைத்தான் காமராக்கள் படம் பிடித்தன. நல்ல வேளை, அந்நேரத்தில் மற்றொரு குரலும் எனக்குள் ஒலித்தது. நெல்சன், கடந்த 27 ஆண்டுகள் நீ சிறைக்குள் அவர்கள் கைதியாயிருந்தாய். ஆனால் உள்ளுக்குள் நீ சுதந்திர மனிதனாயிருந்தாய். இப்போது சிறையை விட்டு வெளியேறும் போது உன்னையே நீ வெறுப்பில் சிறைப்படுத்திக் கொள்ளாதே, அவர்களது கைதியாக மாறாதே என்று அந்த குரல் எனக்கு சொல்லித் தந்தது.
அன்பு நெஞ்சங்களே, நெல்சன் மண்டேலா அவர்கள் தன் மனசாட்சியின் குரலுக்கு செவிமடுத்ததால், தன்னை சிறைப்படுத்தியவர்களை மன்னிக்க முடிந்ததால், தன் எஞ்சிய வாழ்நாட்களை சுதந்திரமாக வாழ முடிந்தது. 2013 ஆம் ஆண்டு தனது 96வது வயதில் இந்த உலக வாழ்வை நிறைவு செய்த நெல்சன் மண்டேலா அவர்கள் உலகின் தலைசிறந்த ஒரு தலைவராக, மனிதராக வாழ்ந்தார். 27 ஆண்டுகள் சிறைப்பட்டிருந்த அவர் வெளியே வந்தபோது தன்னை சிறைப்படுத்தியவர்களை இனி ஒருபோதும் மன்னிக்கப் போவதில்லை என்று அவர் தீர்மானித்திருந்தால், நெல்சன் மண்டேலா அவர்கள் தன் வாழ்நாளெல்லாம் வெறுப்பு என்ற சிறைக்குள் வெந்து போயிருப்பார். வரலாற்றில் ஒரு மாமனிதர் என்று தன் காலடி தடங்களை பதிப்பதற்கு பதிலாக தன் உள்ளத்தில் பற்றி எரிந்த அந்த வெறுப்பு தீயில் அவர் சாம்பலாகியிருப்பார். அன்பு நெஞ்சங்களே, மனிதராக பிறந்த ஒவ்வொருவரின் அடிப்படை தேவை மன்னிப்பு. இந்த மன்னிப்பை பற்றி சிந்திக்க இன்றைய விவிலிய தேடல் நம்மை அழைக்கின்றது. புனித மத்தேயு நற்செய்தியில் மட்டுமே காணப்படும் தனித்துவம் மிக்க உவமைகளில் நம் தேடல் பயணம் தொடர்கின்றது.
கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா, கருணை உன் வடிவல்லவா.
அன்பு இதயங்களே, விதைகளும் களைகளும், நிலத்தில் கண்டெடுக்கப்பட்ட புதையல், விலை மதிப்பற்ற முத்து, கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலை ஆகிய 4 உவமைகளில் நம் தேடலை சென்ற சில வாரங்கள் நாம் மேற்கொண்டோம். இன்று முதல் அடுத்த சில வாரங்கள் மத்தேயு நற்செய்தியில் மட்டுமே கூறப்பட்டுள்ள 4 கதை வடிவ உவமைகளில் நம் தேடல் பயணத்தை தொடர்வோம். 4 கதை வடிவ உவமைகளில் முதலாவது உவமை மத்தேயு நற்செய்தி 18ஆம் பிரிவில் காணப்படும் மன்னிக்க மறுத்த பணியாள் உவமை. இந்த உவமை நன்றியில்லாத பணியாள் உவமை, இரக்கமற்ற பணியாள் உவமை, கொடுமையான பணியாள் உவமை என்று பலவாறாக பெயர் பெற்றுள்ளது. நன்றி, இரக்கம், மன்னிப்பு இவை ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது என்பதையும் இவை இல்லாதபோது அங்கு கொடுமை தோன்றுகின்றது என்பதையும் இந்த வேறுபட்ட தலைப்புக்கள் நமக்கு உணர்த்துகின்றன. அன்பு நெஞ்சங்களே, மன்னிப்பு பெறுவதும் வழங்குவதும் நாம் வாழ்வில் அடிக்கடி உணர்ந்துள்ள ஓர் அனுபவம் இல்லையா? இவை இரண்டும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள். அவற்றை தனித்தனியே பிரித்து பார்க்க முடியாது. நாம் எப்போதெல்லாம் பிறருக்கு மன்னிப்பை வழங்குகின்றோமோ அப்போதெல்லாம் மன்னிப்பை பெறுகிறோம். மன்னிப்புடன் இணைபிரியாது வரும் ஆழ்ந்த அமைதியை, நிறைவை பெறுகின்றோம். இதைத்தான் அசிசி நகர் புனித பிரான்சிஸ் அடிகளார் உருவாக்கிய அந்த புகழ்பெற்ற அமைதி ஜபத்தில் நாம் காண்கின்றோம். மன்னிப்பதாலேயே நாம் மன்னிப்பு பெறுகின்றோம். அன்பு இதயங்களே, இயேசு இந்த உலகில் வாழ்ந்த 33 ஆண்டுகளில் தன் சீடர்களுக்கு ஒரே ஒரு ஜபத்தை மட்டுமே சொல்லித்தந்தார் என்பதை நாம் அறிவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே என்று துவங்கும் அந்த உலக புகழ்பெற்ற ஜெபத்தில் நாம் காண்பது என்ன? எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும் என்ற அர்த்தமுள்ள அழகான வேண்டுதலை இயேசு சொல்லித்தந்தார். அன்பு இதயங்களே, நாம் இன்று தேடலை மேற்கொண்டுள்ள மன்னிக்க மறுத்த பணியாள் உவமை எந்த சூழலில் சொல்லப்பட்டது என்பதை சிந்திப்போம். ஒருவர் தவறு செய்யும் போது அவரை எத்தனை முறை மன்னிப்பது? இது நம் எல்லாருக்கும் எழும் கேள்விதான். இதே கேள்வி பேதுருவுக்கும் எழுந்தது. இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் வண்ணம் இயேசு மன்னிக்க மறுத்த பணியாள் உவமையை கூறினார். ஆனால் அந்த உவமையை கூறுவதற்கு முன் அவருக்கும் பேதுருவுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடல் தீவிரமான சவால்களை நம்முன் வைக்கின்றது. இதோ அந்த உரையாடல்.
மத்தேயு நற்செய்தி பிரிவு 18. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா எனக் கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கின்றேன்.
7 முறை மன்னிக்கலாமா? இது பேதுருவின் கேள்வி. 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை, இது இயேசுவின் பதில். 70 தடவை 7 முறை என்றால் 490 முறை. அன்புள்ளங்களே, தயவு செய்து கணக்கு போட ஆரம்பிக்காதீர்கள். இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் இடையே நடந்தது கணக்கு பாடம் அல்ல, வாழ்க்கை பாடம். இங்கு பேசப்படுவது எண்கள் அல்ல, எண்ணங்கள். அன்பு நெஞ்சங்களே, இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு சில எண்கள் பொருளுள்ளவையாக இருந்தன. 7, 12, 40 என்ற எண்கள் விவிலியத்தில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இவற்றில் 7 என்ற எண் நிறைவை குறிக்கும் ஓர் எண். எனவே தவறு செய்யும் என் சகோதரனை அல்லது சகோதரியை 7 முறை மன்னிக்கலாமா என்ற இந்த கேள்வியை பேதுரு கேட்டபோது ஏதோ பெரியதொரு சாதனையை பற்றி, ஒரு முழுமையான நிறைவான முயற்சியை பற்றி தான் பேசிவிட்டதாக அவர் எண்ணியிருக்கலாம். இயேசுவோ எண்களை தாண்டி, கணக்கையெல்லாம் தாண்டி எப்போதும் மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை சொன்னார். இயேசு சொன்னதை நான் இப்படி கற்பனை செய்து பார்க்கின்றேன். பேதுருவே, நீ கேட்கும் கேள்வி எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று நீ கேட்பது எத்தனை முறை சுவாசிக்க வேண்டும் என்று கேட்பது போல் உள்ளது. சுவாசிப்பதற்கு ஒரு கணக்கா? சுவாசிப்பதற்கு கணக்கு பார்த்தால் உடல் இறந்துவிடும். அதேபோல் மன்னிப்பதற்கு கணக்கு பார்த்தால் உள்ளம் இறந்துவிடும். அன்புள்ளங்களே, இப்படி சொல்வதற்கு பதிலாக இயேசு 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என்று சுருக்கமாக கூறினார். இயேசு பேதுருவுக்கு போதித்ததை தன் வாழ்வில் கடைபிடித்தார். அவரை பொறுத்தவரை மூச்சு விடுவதும் மன்னிப்பதும் அவரது இயல்பாகவே மாறியிருந்தன. தன் இறுதி மூச்சுக்காக சிலுவையில் போராடிய போதும், தந்தையே இவர்களை மன்னியும் என்று கல்வாரியில் இயேசு சொன்ன வார்த்தைகள் நமக்கு நினைவிருக்கும் இல்லையா? எனதருமை அன்புள்ளங்களே, இயேசு தன் இறுதி மூச்சு வரை மன்னிப்பை தன் சுவாசமாக்கியது போல கோடிக்கணக்கான மக்கள் மன்னிப்பை வாழ்க்கையில் கடைபிடித்துள்ளனர். நாம் வழங்கும் மன்னிப்பினால் மற்றவர்கள் பெறும் நன்மையை விட நாம் பெறும் நன்மையே அதிகம் என்பதை ஓர் அழகிய ஆங்கில கூற்று இவ்வாறு கூறுகின்றது. Forgive others not because they deserve forgiveness, but because you deserve peace. அதாவது, மற்றவர்களுக்கு மன்னிப்பு வழங்கு, அவர்களுக்கு மன்னிப்பு தேவை என்பதால் அல்ல, உனக்கு அமைதி தேவை என்பதால் மன்னிப்பு வழங்கு. அன்பு இதயங்களே, மனித குடும்பம் இன்று அனுபவித்து வரும் பல நோய்களுக்கு தேவையான ஓர் அற்புதமான மருந்து மன்னிப்பு. நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றெடுக்கும் இந்த அற்புத மருந்தை மறந்துவிட்டு அல்லது நமக்குள்ளேயே மறைத்து புதைத்துவிட்டு வெறுப்பு என்ற விஷத்தை நாம் வெளிக்கொணர்கின்றோம். மன்னிப்பு என்ற மருந்தால் இந்த உலகின் பல நோய்கள் குணமாக வேண்டும் என்று இறைவனிடம் உருக்கமாக மன்றாடுவோம்.
இன்றைய பிபிலிய திடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.